சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 6, 2022. தலைப்பு ஆன் கோல்டன் உரை. சங்கீதம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து தானியேல். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள், திடங்கொள் என்றான். சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாதது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாளாகமம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகெரி வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையமிறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகெரி வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தோர்த்து போட தன் பிறப்புகளோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடிருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம். அவனோடிருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடிருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் அலங்கத்தின் மேலிருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு, இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்ஸின் குமாரனாகிய எசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகெரிப் செத்தமுகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். சங்கீதம். தேவனே, எனக்கு இரங்கும், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மார்க்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருக்கி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். மார்க்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை அகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்தது. ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். லூக்கா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பிலிப்பியர். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கெட்டும் கண்டும் இருக்கிறவைகளவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடிருப்பார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியல் நடைமுறையானது கிறிஸ்துவின் நல்லிணக்கத்தின் முக்கிய குறிப்புடன் தொடங்குகிறது. பயப்படாதே. ஜாபெத் நோவாவின் மகன். ஒரு வகையான ஆன்மீக அமைதி. கடவுள் என்பது அனைத்து இருப்புகளின் தெய்வீக கோட்பாடு என்பதையும், மனிதன் அவனது யோசனை, அவனது கவனிப்பின் குழந்தை என்பதையும் புரிந்து கொள்வதில் இருந்து பாய்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் தனது சொந்த சாயலின்படி வடிவமைக்கிறார். வாழ்வு இருப்பிலும், உண்மை உண்மையிலும், கடவுள் நன்மையிலும் பிரதிபலிக்கிறது. இது அவர்களின் சொந்த அமைதியையும் நிரந்தரத்தையும் அளிக்கிறது. அன்பு சுயநலமின்மையால் மகிழ்ச்சியடைகிறது. அனைவரையும் அழகு மற்றும் ஒளியில் குளிப்பாட்டுகிறது. மனிதன் அவனது சாயலில் படைக்கப்பட்டான். முழு பூமியின் மீதும் கடவுளின் ஆதிக்கத்தை உடையவன் மற்றும் பிரதிபலிக்கிறான். ஆணும் பெண்ணும் கடவுளுடன் இணைந்து வாழ்பவர்களாகவும் நித்தியமானவர்களாகவும் என்றென்றும் மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில் எல்லையற்ற தந்தை தாய் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள். தெய்வீக ஆவியை பிரதிபலிக்க கடவுள் மனிதனை தம் சாயலில் படைத்தார். மனிதனை பற்றிய நமது வரையறையை தொடர்வதன் மூலம் இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் என்றென்றும் இருந்தான் என்பதை நினைவில் கொள்வோம். இந்த அறிக்கை உண்மையின் அடிப்படையிலானது. கட்டுக்கதை அல்ல. மனிதன் பாவம், நோய் மற்றும் மரணத்திற்கு தகுதியற்றவன். உண்மையான மனிதன் பரிசுத்தத்திலிருந்து விலக முடியாதது. அல்லது மனிதன் பரிணாம வளர்ச்சியடைந்த கடவுளால் பாவம் செய்வதற்கான திறனை அல்லது சுதந்திரத்தை உருவாக்க முடியாதது. நோயும் பாவமும் மரணமும் வாழ்வின் பலன்கள் அல்ல. அவை சத்தியம் அளிக்கும் முரண்பாடுகள். பரிபூரணமானது அபூரணத்தை உயிர்ப்பிக்காதது. கடவுள் நல்லவராகவும் அனைத்து உயிரினங்களின் ஆதாரமாகவும் இருப்பதால் அவர் தார்மீக அல்லது உடல் ஊனத்தை உருவாக்குவதில்லை. எனவே அத்தகைய சிதைவு உண்மையானது அல்ல. ஆனால் அது ஒரு மாயை, பிழையின் மாயம். தெய்வீக விஞ்ஞானம் இந்த மகத்தான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. அவற்றின் அடிப்படையில் இயேசு எந்த வடிவத்திலும் பிழைக்கு அஞ்சாமல் அல்லது கீழ்ப்படிந்து வாழவில்லை என்பதை வெளிப்படுத்தினார். பயம் இருப்பதையும் அதன் செயலையும் நிறுத்தவே இல்லை. இரத்தம், இதயம், நுரையீரல், மூளை போன்றவற்றுக்கும் உயிருக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மனித மனதுக்கு கொல்லவோ குணப்படுத்தவோ சக்தி இல்லை. கடவுளின் மனிதனின் மீது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. மனித மனம் கடவுளுக்கு எதிரானது மற்றும் செயின் பால் அறிவித்தபடி தள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும் இந்த சக்திக்கு அடிபணிவதும் சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். அந்த அழியும் மனம் மரண உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் ஆழ்வதாக கூறுகிறது. எங்களிடம் ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஆனால் இந்த மனம் என்று அழைக்கப்படுவது ஒரு கட்டுக்கதை. மேலும் அதன் சொந்த சம்மதத்தால் உண்மைக்கு அடிபணிய வேண்டும். இது ஒரு மன்னரின் செங்கோலை பயன்படுத்தும், ஆனால் அது சக்தியற்றது. அழியாத தெய்வீக மனம் அதன் அனைத்து இறையாண்மையையும் பறித்து மரண மனதை தன்னிடமிருந்து காப்பாற்றுகிறது. பயத்தின் உடல் விளைவுகள் அதன் மாயையை விளக்குகின்றன. சங்கிலியால் பிணைக்கப்பட்ட சிங்கத்தை பார்ப்பது ஒரு வசந்ததத்திற்காக குனிந்தது ஒரு மனிதனை பயமுறுத்தக்கூடாது. நோயை சங்கிலியாக்கும் உண்மையை அறியாத மனது என்று சொல்லப்படும் நோயின் நம்பிக்கையால் தான் உடல் பாதிக்கப்படுகிறது. சத்தியத்தின் சக்தியை தவிர வேறெதுவும் பிழையின் பயத்தை தடுக்கவும் பிழையின் மீது மனிதனின் ஆதிக்கத்தை நிரூபிக்கவும் முடியாதது. கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தி இருக்கிறது அல்லது நல்லது என்று நம்புவதை விட இந்த எதிர்க்கும் சக்தியை கடவுள் தனக்கு எதிராக வாழ்க்கை ஆரோக்கியம் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வலிமையை கொடுக்கிறார் என்று நம்புவதை விட மன வருத்தம் எதுவும் இல்லை. மனிதனை ஆள்வதாக கருதப்படும் பொருளின் அல்லது உடலின் ஒவ்வொரு சட்டமும் கடவுள் வாழ்க்கையின் சட்டத்தால் வெற்றிடமாகவும் வெற்றிடமாகவும் ஆக்கப்படுகிறது. கடவுள் நமக்கு கொடுத்த உரிமைகளை பற்றி அறியாமல் அநியாயமான ஆணைகளுக்கு அடிபணிக்கிறோம். கல்வியின் சார்பு இந்த அடிமைத்தனத்தை செயல்படுத்துகிறது. பாவத்திற்கு அதன் தேவைகள் உள்ளன என்ற காரணத்திற்காக பாவ சோதனைக்கு நீங்கள் அடிபணிவதை விட நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது அந்த அமைப்பில் ஏதேனும் நோய் உருவாகிறது என்ற மாயையை அனுபவிக்க தயாராக இருக்காதீர்கள். சில கூறப்படும் சட்டங்களை மீறும் போது ஆபத்து இருப்பதாக கூறுகிறீர்கள். இந்த பயம் ஆபத்து மற்றும் உடல் விளைவுகளை தூண்டுகிறது. தார்மீக அல்லது ஆன்மீக சட்டத்தை தவிர எதையும் மீறுவதால் நாம் உண்மையில் பாதிக்கப்பட முடியாதது. மரண நம்பிக்கையின் விதிகள் என்று அழைக்கப்படுபவை ஆன்மா அழியாதது என்பதையும் மனிதர்கள் இறக்கும் நேரங்கள் காலங்கள் மற்றும் நோய்களின் வகைகளை மரண மனத்தால் சட்டமாக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்வதன் மூலம் அழிக்கப்படுகிறது. கடவுள் சட்டமியற்றுபவர், ஆனால் அவர் காட்டுமிராண்டித்தனமான குறியீடுகளின் ஆசிரியர் அல்ல. எல்லையற்ற வாழ்க்கை மற்றும் அன்பில் நோய் பாவம் அல்லது மரணம் இல்லை. மேலும் எல்லையற்ற கடவுளில் நாம் வாழ்கிறோம் நகர்கிறோம் இருக்கிறோம் என்று வேதம் அறிவிக்கிறது. பொருளின் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றால் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது. ஆன்மீக புரிதலின் மூலம் சரியான பொருள் நம்பிக்கை மற்றும் ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும். கடவுளை புண்படுத்துவதை தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். இதயம் அல்லது உடலின் எந்த பகுதியும் உங்களை அழிக்க முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். நோயின் முதல் அறிகுறிகள் தோன்றும் போது தெய்வீக அறிவியலுடன் பொருள் உணர்வுகளின் சாட்சியத்தை மறுக்கவும். உங்கள் உயர்ந்த நீதி உணர்வு நீங்கள் சட்டம் என்று பெயரிடும் மரண கருத்துகளின் தவறான செயல்முறையை அழிக்கட்டும். பின்னர் நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட அறையில் அடைத்து வைக்கப்பட மாட்டீர்கள் அல்லது பிழையின் மூலம் கோரப்பட்ட கடைசி அபராதத்தை செலுத்துவதில் துன்பத்தின் படுக்கையில் கிடத்தப்பட மாட்டீர்கள். உன் எதிரிக்கு நீ வழியில் இருக்கும் போது அவனுடன் விரைவாக உடன்படுங்கள். எண்ணத்தின் மீது வளர பாவம் அல்லது நோயின் கூற்றுக்கு ஆளாகாதீர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மனிதாபிமானமற்ற சட்டத்தை நிறைவேற்றுவதை தோற்கடிக்க பயன்படுத்துவதை போல சக்தி வாய்ந்த மன எதிர்ப்புடன் நோயின் ஆரம்ப நிலைகளை சந்திக்கவும். ஆவியின் மேலாதிக்கத்திற்கு எதிராக அணிவகுத்துள்ள பொருள் என்ற மாற்று பெயரின் மனுவை தூக்கியெறிய சத்தியத்தின் ஆவியின் நனவான வலிமையில் எழுங்கள். மரண சிந்தனை மற்றும் நோய் மற்றும் பாவம் மீதான அதன் நம்பிக்கைகளின் உருவங்களை அழிக்கவும். பயமோ சந்தேகமோ உங்கள் தெளிவான உணர்வு மற்றும் அமைதியான நம்பிக்கையை மறைக்க வேண்டாம். வாழ்க்கையின் இணக்கமான வாழ்க்கை நித்தியமாக இருப்பதை போல வாழ்க்கையில் இல்லாத எந்த வலிமிகுந்த உணர்வையும் அல்லது நம்பிக்கையையும் அழிக்க முடியும். கிறிஸ்துவர் அறிவியல் உடல் உணர்வுக்கு பதிலாக இருப்பது பற்றிய உங்கள் புரிதலை ஆதரிக்கட்டும். மேலும் இந்த புரிதல் பிழையை சத்தியத்துடன் மாற்றும், இறப்பை அழியாத தன்மையுடன் மாற்றும், மற்றும் அமைதியின்மையை நல்லிணக்கத்துடன் மாற்றும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த உண்மை கிறிஸ்தவ அறிவியல். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலகட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.